புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து மாணவர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தேர்வாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மாறிக்கொண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில மாணக்கர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டல்கள் கிடைக்கிறதில்லை. இனிமே யாருமே கவலையே பட வேண்டாம். நம்முடைய பண்பலையில் ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு இந்த TNPSC தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது, எந்தெந்த பாடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது, இந்த TNPSC தேர்வை எப்படி எதிர்நோக்கிறது, இந்த மாதிரி மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டல்களை உன்னால் முடியும் நிகழ்ச்சியின் மூலம் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மைய நிறுவனர் திருமதி சா முத்துலட்சுமி அவர்கள் Group 4 Unit 7 இந்திய தேசிய இயக்கம் நமக்காக வழங்க உள்ளார். தற்போது நம் பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கான காரணங்கள். இப்போ 1884 பிரம்மாநாத சபையின் கூட்டம் நடைபெற்ற இடம் சென்னை அடையார். இப்போ பிரம்மாநாத சபையோட கூட்டம் எங்கே நடக்குது? சென்னை அடையாரில் நடக்குது. அந்த சென்னை அடையாறு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் யார்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ICS அதிகாரி. ICS என்பதன் விரிவாக்கம் என்ன? ICS இந்தியன் சிவில் சர்வீஸ். தமிழில் குடிமை பணி தேர்வு, இந்திய குடிமை பணி தேர்வு இல்லைன்னா இந்திய ஆட்சி பணி தேர்வு கேட்பாங்க. சிவில் சர்வீஸ் என்பதன் பொருள். அப்போ சிவில் சர்வீஸ்னா என்ன? குடிமை பணி. அப்போ 1863 ICS தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்னா, சத்யேந்திரநாத் தாகூர். ICS தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். அவர் யார்னா, ரவீந்திரநாத் தாகூரோட மூத்த சகோதரன். அதே போல் ICS தேர்வில் 3 இந்தியர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் 1863. அதே 1869 3 இந்தியர்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி, பிகாரிலால் குப்தா, ஆர்சி தத். யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி, பிகாரிலால் குப்தா, ஆர்சி தத். 3 பேருமே ICS தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ICS எக்ஸாம் எங்கே நடக்கும்னா, இங்கிலாந்து லண்டனில் தான் நடக்கும். சரிங்களா. இப்போ ஏஓக்யூ, இந்த பிரம்மாநாத சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இவங்க இல்லாமல் இன்னும் 6 தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க யாராருன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கேடி தெலாங், ஜி சுப்பிரமணிய ஐயர், பி ரங்கையா, பி அனந்த சார்லு. மொத்தம் 6 பேர் கலந்துக்கிறாங்க, முக்கிய தலைவர்கள். அந்த முக்கிய தலைவர்களில் சென்னையிலிருந்து மட்டும் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர்னா, 3 பேர். யாரானா? ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்த சார்லு. இப்போ பேசிக்கிறாங்க எல்லா முக்கிய தலைவர்களும் கூடி, ஒரு விவாதம் நடக்குது. அப்போ இந்திய அளவில் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கணும், அகில இந்திய அளவில் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிறாங்க. எந்த கூட்டத்தில்? பிரம்மாநாத சபை கூட்டம். இங்கே நடக்குது, சென்னை அடையாரில் நடக்கிற கூட்டத்தில் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கலாம், பேர் என்ன வைக்கிறாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சின்னு இன்னமும் இருக்குது. இப்போ உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கி ஒவ்வொரு வருடமும் மாநாடு நடக்கணும். இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் எண்டிங்கில் நடக்கணும்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம், இப்போ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1885 டிசம்பர் 28. இந்த முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் மும்பை. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் மும்பை. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் WC பானர்ஜி, உமேசந்திர பானர்ஜி. WC பானர்ஜியை தலைவராக முன்மொழிந்தவர் யார்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர். WC பானர்ஜியை தலைவராக முன்மொழிந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டிற்கு தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர். தீர்மானத்தை முன்மொழிந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் இதற்கு இந்தியா முழுவதும் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னா 72 பிரதிநிதிகள் அதாவது உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க. முதல் கூட்டத்திற்கு இந்தியா முழுவதும் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 72 பேர். 72 பேரில் சென்னையிலேருந்து மட்டும் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னா 22 பேர். சென்னையிலேருந்து மட்டும் 22 பேர் கலந்துக்கிறாங்க. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1886 டிசம்பர் 28. இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற இடம் கல்கத்தா. இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற இடம் கல்கத்தா, முதல் கூட்டம் மும்பை. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ 1885 1947 வரையும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஒவ்வொரு வருடமும் நடக்கும், டிசம்பர் 28 நடக்கும். அந்த 1885 1947 வரையும் தாதாபாய் நவ்ரோஜி எத்தனை முறை ஐஎன்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஐஎன்சினா இந்திய தேசிய காங்கிரஸ், 1885 வரையும் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்று முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. எத்தனை முறை தேர்ந்தெடுக்கிறாங்க, மூன்று முறை தேர்ந்தெடுக்கிறாங்க தாதாபாய் நவ்ரோஜி. மூன்று முறைனா இதில் ரெண்டாவது கூட்டம் கல்கத்தாவுக்கு 1886 கல்கத்தா, 1893 லாகூர், அடுத்தது மூன்றாவது ஆண்டு 1906 கல்கத்தா. இப்போ மூன்று முறை ஐஎன்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்சினா இந்திய நேஷனல் காங்கிரஸ். இப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டத்திற்கு கலந்து கொண்ட உறுப்பினருக்கு தேநீர் விருந்து அளித்தவர் டஃப்ரின் பிரபு. டஃப்ரின் பிரபு ஒரு வைசிராய், அரச பிரதிநிதி. வைசிராய் என்பதன் பொருள் என்ன, அரச பிரதிநிதி. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டே 1887 டிசம்பர் 28. இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்ற இடம் சென்னை, 1000 இலக்கே மக்கி மாநகர். சென்னை 1000 இலக்கு மக்கி மாநகரில் பிறந்த தமிழ் அறிஞர்கள் யாராருன்னா அயோத்திதாசர், மாப்போ சிவஞானம். ரெண்டு பேருமே முக்கியம், அயோத்திதாச பண்டிதர், மாப்போ சிவஞானம், ரெண்டு பேருமே சென்னையில் 1000 இலக்கு மக்கிய மாநகரில் பிறக்கிறாங்க. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. அப்போ ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர் கேட்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பக்ருதீன் தியாப்ஜி. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டிற்கு இந்தியா முழுவதும் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 607. அந்த 607 பேரில் சென்னையிலிருந்து மட்டும் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னா 362 பேர். சென்னையிலிருந்து கலந்து கொண்டு பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 362. இப்போ அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸோட நான்காவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1888 டிசம்பர் 28. இந்திய தேசிய காங்கிரஸின் நான்காவது கூட்டம் நடைபெற்ற இடம் அலகாபாத். அலகாபாத் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அகமதாபாத் எங்கே இருக்குன்னா குஜராத்தில். அலகாபாத்துக்கும் அகமதாபாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் நான்காவது கூட்டத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா ஜார்ஜ் யூலி. அவர் ஒரு ஆங்கில தலைவர். இப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் ஆங்கில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜார்ஜ் யூல். முதல் முஸ்லீம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பக்ருதீன் தியாப்ஜி. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர், இப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. அதே இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்டால் சரோஜினி நாயுடு. முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார், முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்டால் சரோஜினி நாயுடு. ஏன்னா டிஃப்ரெண்ட்னா அன்னி பெசன்ட் அம்மையார் இந்திய பெண்மணி கிடையாது, அவங்க என்ன நாட்டு, அயர்லாந்து நாட்டு பெண்மணி. அதனால் முதல் இந்திய பெண்மணி சரோஜினி நாயுடு. முதல் பெண் தலைவர்னு கேட்டால் அனி பெசன்ட் அம்மையார். நீண்டகால், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் நீண்டகால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா அப்துல் கலாம் ஆசாத் நீண்ட நாள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் நிறையா ஒவ்வொரு வருடமும் நடக்கும். 1885 1947 வரையும் நடக்கும். எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டியதெல்லாம் ஒரு 4 மாநாடு படித்தா போதும். அப்போ இந்திய தேசிய இயக்கமை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. 1 மிதவாதிகள், 2 தீவிரவாதிகள், 3 காந்திய காலம். அப்போ மிதவாதிகளோட காலம் 1885 முதல் 1905 வரை மிதவாதிகள் காலம். அடுத்தது தீவிரவாதிகள் காலம் 1906 முதல் 1916. காந்திய காலம் 1917 முதல் 1947 வரை காந்திய காலம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்கு இந்திய தேசிய இயக்கத்தில் 3 முக்கிய நிலையில் ஃபஸ்ட்டு மிதவாதிகள். இப்போ மிதவாதிகள் படிப்போம். 2 தீவிரவாதிகள், 3 காந்திய காலம். இப்போ மிதவாதிகளோட கோரிக்கைகள், விவாதங்கள் எல்லாமே எப்படி இருக்குமானா அமைதியான முறையில் கோரிக்கை மனுக்கள் மூலம் நிறைவேற்ற விரும்பினர். மிதவாதிகள் கோரிக்கைகளை விவாதங்களையும் அமைதியான முறையில் கோரிக்கை மனுக்கள் மூலம் நிறைவேற்ற விரும்பியவர்கள் மிதவாதிகள். எப்படின்னா மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது. ஃபஸ்ட்டு மனு கொடுக்குறாங்க, அப்புறம் செஞ்சு கொடுங்கன்னு மன்றாடுறாங்க ஆங்கிலேயர்கிட்ட. அடுத்தது 3 விண்ணப்பம் செய்வது. இவங்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்குது, அமைதியான முறையில் இருக்குது, மிதமாக இருக்கிறதா தான் இவங்களை மிதவாதிகள்னு பேர் வைக்கிறாங்க. இவங்க வந்து ஆங்கிலேயர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, மனு கொடுக்குறாங்க, மன்றாடுறாங்க, விண்ணப்பம் செய்கிறாங்க, இதெல்லாம் ஆங்கிலேயர் எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க இவங்களுடைய கோரிக்கைகளை. அதனால் மிதவாதிகளை யாசிப்பவர்கள் என்று ஏளனம் செய்தவர்கள் யாருன்னா தீவிரவாதிகள். யாசிப்பவர்கள்னால் பிச்சை எடுக்கிறது. ஆங்கிலேயர்கிட்ட நீங்கள் என்ன பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஏளனம் செய்கிறவங்க யார், தீவிரவாதிகள். அப்போ மிதவாதிகளோட கோரிக்கைகள்லாம் என்னென்ன பார்க்கலாமா. மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது. இப்போ சட்ட மேலவை அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை சட்ட மேலவை இருக்குன்னா 6 மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது. எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது, 6 மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது. 1 பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. அப்போ 6 மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போ நீக்கியிருக்காங்கன்னா 1986 நவம்பர் 1 தான் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986 நவம்பர் 1. அடுத்தது 2 பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது. ஃபஸ்ட்டு சட்ட மேலவையை உருவாக்குறாங்க. இந்தியாவில் எத்தனை சட்டமேலவை இருக்குது, 6 மாநிலத்தில் சட்ட மேலவை இருக்குது. பார்த்துங்க தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1986 நவம்பர் 1. சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது. 3 சட்டசபையை விரிவாக்குதல் மற்றும் சீர்திருத்துதல். அப்போ சட்டசபையை என்ன பண்ணும், விரிவாக்கணும், சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4 பாயிண்ட் என்ன, நீதித்துறையை பிரித்தல். அப்போ நீதித்துறை, 2 நீதிமன்றம் இருக்குது. 1 சிவில் நீதிமன்றம், இன்னொன்று குற்றவியல் நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் இருக்குது, உயர்நீதிமன்றம் இருக்குது. அதுபோல் சிவில் நீதிமன்றம், குற்றவியல், சிவில் கிரிமினல். சிவில் நீதிமன்றம்னா திவானி அதாலத். சிவில் நீதிமன்றம் என்பதன் பொருள்னா திவானி அதாலத். அதே குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பௌத்தாரி அதாலாத் மொத்தம் ரெண்டு நீதிமன்றம் இருக்குது, சிவில் நீதிமன்றம், கிரிமினல் நீதிமன்றம். நீதித்துறையை நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வங்காளத்தில் வில்லியம் கோட்டதியில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார்னா சர் எலிசா இம்பி. வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிசா இம்பி. அதே சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்னா டி முத்துசாமி. சென்னை உயர் நீதிமன்றத்தோட முதல் இந்திய தலைமை நீதிபதி டி முத்துசாமி. வங்காளத்தில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிசா இம்பி. வங்காளத்தில் வில்லியம் கோட்டை இருக்கு, சென்னையில் புனித சார்ஜ் கோட்டை இருக்கு. கடலூரில் புனித டேவிட் கோட்டை இருக்கு. கடலூர்லனா புனித டேவிட் கோட்டை, பாண்டிச்சேரியில் புனித லூயிஸ் கோட்டை. அதுமாரி கேட்பாங்க. வங்காளத்தில் என்ன கோட்டை இருக்குன்னா வில்லியம் கோட்டை இருக்கு, சென்னையில் புனித சார்ஜ் கோட்டை, கடலூரில் புனித டேவிட் கோட்டை, பாண்டிச்சேரியில் புனித லூயிஸ் கோட்டை இருக்கு. இப்போ வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? சர் எலிசா இம்பி. சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி டி முத்துசாமி, அதாவது என்ன திருவாரூர் முத்துசாமின்னு கூட சொல்லலாம். இப்போ சென்னை, மும்பை, கல்கத்தா ஆகிய மாநிலங்களில் உயர் நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1862 ஜூன் 26. இப்போ நீதித்துறையை பார்க்குறோம். நீதித்துறைனா என்னென்னா உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். அப்போ உயர் நீதிமன்றம் எங்கெங்க அமைச்சிருக்காங்க? சென்னை, மும்பை, கல்கத்தாவில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1862 ஜூன் 26. டெல்லியில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28 டெல்லியில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இப்போ ரெண்டு நீதிமன்றம் இருக்குது. அப்போ நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். அடுத்தது இராணுவ செலவுகளை குறைப்பது. அடுத்த பாயிண்ட் என்ன? இராணுவ செலவுகளை குறைப்பது. அடுத்தது உள்நாட்டு வரிகளை குறைப்பது. வரி சொன்னன என்னென்ன வரி? நிலவுடைமை வரிகளே மூணு வரி பார்த்தோம், ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை. இதுமாரி வரிகளை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது. அப்போ ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது. அடுத்த பாயிண்ட்டு காவல்துறை சீர்திருத்தங்கள் கொண்டுணும். காவல்துறை சீர்திருத்தங்கள். அப்போ முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்னா காரன் வாலிஸ் பிரபு. எப்போனா 1791. அடுத்த பாயிண்ட் என்ன? வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல். வனச்சட்டத்தை என்ன பண்ணுமா? மறுபரிசீலனை செய்தல். அப்போ ஆங்கிலேயர் முதலாவது வனச்சட்டத்தை கொண்டு வந்த ஆண்டே 1865. வனச்சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ முதலாவது வனச்சட்டத்தை ஆங்கிலேயர் கொண்டு வந்த ஆண்டு 1865. யாருக்கு எதிர்ப்பாக கொண்டுருவாங்கன்னா பழங்குடியினருக்காக. பழங்குடியினர் எங்கே வாழ்வாங்க? காட்டில் தான் வாழ்வாங்க. அப்போ பழங்குடியினருக்காக கொண்டு வராங்க. என்ன கொண்டு வரனா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கக்கூடாது, அங்கே போய் பழங்களை பறிக்கக்கூடாது, விலங்குகளை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய கண்டிஷன் கொண்டு வராங்க. அப்போ பழங்குடியினர் இந்த வனச்சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. பழங்குடியினர் யாருடைய தலைமையில் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அல்லூரி சீதா ராமராஜு. அல்லூரி சீதா ராமராஜு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இப்போ முதலாவது ஆங்கிலேயர் முதலாவது வனச்சட்டம் கொண்டு வரப்பட்டாண்டு 1865 கொண்டு வராங்க. இப்போ இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. இப்போ இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. இப்போ விலங்குகளை யாரும் கொல்லக்கூடாது, விலங்குகளை பாதுகாக்கணுங்கிற சட்டம் கொண்டு வராங்க. இப்போ 1972. இப்போ புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1973. அப்போ அடுத்தது இந்திய வனவிலங்கு வாரியம். இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. IPWL அதாவது இந்தியன் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப். இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. என்னென்ன வனவிலங்கு சட்டம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு முதலாவது ஆங்கிலேயர் கொண்டு வந்த வனச்சட்டம் என்ன? இப்போ கொண்டு வராங்க, 1865 கொண்டு வராங்க. பழங்குடியினர் யாருடைய தலைமையில் கிளர்ச்சி செய்கிறாங்க? அல்லூரி சீதா ராமராஜு தலைமையில் போராட்டம் பண்ணுறாங்க. அடுத்தது இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. அடுத்தது இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. அதான் வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல். அடுத்தது என்னென்னா பாயிண்ட்டு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மேலும் அதிகாரம் வழங்குதல். என்ன சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட்டு? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மேலும் அதிகாரம் வழங்குதல். உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? ரிப்பன் பிரபுவை சொல்லுவோம். இந்திய குடிமை பணியின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்னா காரன் வாலிஸ் பிரபுவை சொல்லுவோம். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார்? ரிப்பன் பிரபு. இந்திய குடிமை பணியின் தந்தை காரன் வாலிஸ் பிரபு. அடுத்த பாயிண்ட், நிலவரியை குறைத்தல். அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பேச்சுரிமை, எழுத்துரிமை மற்றும் சங்கங்கள் அமைக்கும் உரிமை கோருதல். என்னென்ன உரிமை சொல்கிறாங்க? எங்களுக்கு பேச்சுரிமை வேணும், எழுத்துரிமை வேணும், சங்கங்கள் அமைக்கும் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? மிதவாதிகளோட கோரிக்கைகள். இந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமைனா இந்திய அரசியலமைப்பு எத்தனாவது ஆர்டிக்கல்னா 19வது ஆர்டிக்கலில் இருக்குது. 19வது ஆர்டிக்கலில் இருக்கு. எந்த உரிமையில் இருக்குன்னா சுதந்திர உரிமையில் இருக்குது. மொத்தம் அடிப்படை உரிமைகள் மொத்தம் 7 இருந்தது ஸ்டார்டிங்கில். அந்த 7 சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. சொத்துரிமையை நீக்கிறதுப்போ மீதி 6 உரிமையில் சுதந்திர உரிமையில் ஆர்டிக்கல் 19 பேச்சுரிமை, எழுத்துரிமை மற்றும் சங்கங்கள் அமைக்கும் உரிமை கோருதல். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பத்திரிகை சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? பத்திரிகை சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். அப்போ இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ? இந்திய பத்திரிகை சட்டம் 1910. இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1910. இதெல்லாம் மிதவாதிகளோட கோரிக்கைகள். இதெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கிட்ட கோரிக்கை கொடுக்குறாங்க. அங்கேனா ஆங்கிலேயர் என்ன பண்ணல? ஒன்று கூட அவங்க நிவர்த்தி செய்யலை. இதெல்லாம் என்ன? மிதவாதிகளின் கோரிக்கைகள். ஒரே ஒரு மிதவாதிகளோட சாதனை என்னன்னா, 1892 இந்திய கவுன்சிலிங் சட்டத்தின் படி சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தியது. 1892 இந்திய கவுன்சில் சட்டம், அதன் மூலயமா சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தியது மட்டும்தான் மிதவாதிகளோட சாதனை. நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றலை. இதுதான் மிதவாதிகளின் சாதனை. இப்போ மிதவாதிகளில் 4 முக்கிய தலைவர்களை பார்க்க போகிறோம். யாராருன்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நௌரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்தது யாருனா, ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த 4 பேரையும் பார்த்துட்டா மிதவாதிகள் முடிஞ்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு இந்திய தேசிய மிதவாதிகளில் சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி பார்க்கலாம். சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எப்போ? 1869 3 இந்தியர்கள் ஐசிஎஸ் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஆள் சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர். யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. 1876 இந்திய கழகம் ஒன்றை தோற்றுவித்தவர். 1876 இந்திய கழகம் ஒன்றை தோற்றுவித்தவர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய 1883 இந்திய தேசிய பேரவையின் தோற்றுவித்தவர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்திய தேசிய பேரவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்திய தேசியங்கிற பேரவையின் தலைவர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. 1876 இந்திய கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1883 இந்திய தேசிய பேரவை ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. பின்னர் 1886 இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்டன. 1883 இந்திய தேசிய பேரவையை உருவாக்குறாங்க. அதை உருவாக்கிட்டு அந்த இந்திய தேசிய பேரவையை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1886. முக்கியமான பாயிண்ட் பெங்காலி என்ற இதழின் ஆசிரியர். இப்போ பெங்காலி என்ற இதழின் ஆசிரியர் யாரே? சுரேந்திரநாத் பானர்ஜி. இப்போ சுரேந்திரநாத் பானர்ஜியோட இதழ் என்ன? பெங்காலி. ஒரு 4 பாயிண்ட்டு சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி பார்த்துருவோம். 4 பாயிண்ட் என்னென்ன? ஒன்று இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. 1876 இந்திய கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1883 இந்திய தேசிய பேரவையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது இந்திய தேசிய காங்கிரஸோட 1886 இணைச்சிட்றாங்க. அடுத்தது பெங்காலி. அடுத்தது பார்க்க போகிறது யானா? தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார்? தாதாபாய். இப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி. இப்போ மிதவாதிகளோட தலைவர்கள் ஒரு 4 பேரை பார்க்க போகிறோம். சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, ஜி சுப்பிரமணிய ஐயர், கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. ரெண்டாவது, 1876 இந்திய கழகத்தை தோற்றுவித்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்தது 1883 இந்திய தேசிய பேரவை, இந்திய தேசிய பேரவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா? சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய தேசிய பேரவை பின்னர் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1886. 1886 என்ன மாநாடு நடக்கும்? கல்கத்தா மாநாடு. அந்த மாநாட்டில் இணைச்சிட்றாங்க. லாஸ்ட் 1 பாயிண்ட், பெங்காலி என்ற இதழின் ஆசிரியர். பெங்காலி என்ற இதழின் ஆசிரியர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி.
இதுவரை அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மைய நிறுவனர் திருமதி சா முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் கேட்டோம். அவர்களுக்கு நம் புதுகை பண்பலை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 63800779 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டறிய நமது பண்பலையில் இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. நன்றி நேயர்களே.